ஓம் சிவாய நம. சைவம் டாட்டார்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி சைவ சித்தாந்த பொதுவகுப்பு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது கொடிக்கவி. வழங்குபவர் சிவ திரு விஜயலட்சுமி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
அடுத்தாப்புல நான்காவது பாடலுக்கு செல்வோம். நான்காவது பாடல் முழுக்க முழுக்க திரு ஐந்தெழுத்தின் பேதங்களை பற்றிய பாடல் இல்லையா. நன்னறியாவதும் இல்லையா, நலமிக கொடுப்பதும், நடுக்கத்தை எடுப்பதும், நமது வல்வினைகளுக்கெல்லாம், நமது துன்பத்துக்கெல்லாம் தீவினைய விதவிதமா சொல்லுவா ஞான சம்பந்த பெருமா இல்லையா. அவினைக்கு வினையாம் என்ற பெரிய தீக்குழி தீவினை என்பார். அதை என்ன சொல்லுவார், தீக்குழி தீவினை என்பார் இல்லையா, திண்ணிய தீவினை என்பார், திருவிழி தீவினை என்பார், தெருவிழி தீவினை என்பார் இல்லையா. அந்த தீவினைக்கு நிறைய அடைமொழிகளை சொல்வார். அவ்வளவு கொடுமையான தன்மையுடையது இந்த தீவினை. வந்தம்மை தீண்டப்பெறா என்று வேண்டுவார் இல்லையா. அப்படிப்பட்ட தீவினைகள்லாம் நம்மை தாக்கும் பொழுது நாம் அஸ்திரமாக அவைகளை அழிக்கக்கூடிய ஆயுதமாக எதை உபயோகிக்க வேண்டும், வினைப்பகைக்கு அஸ்திரமாவது அஞ்செழுத்துமே இல்லையா. அப்புறம் அஞ்செழுத்த ஒவ்வொன்னா சொல்லி வந்துட்டு அஞ்செழுத்துமே அனைத்துமா இல்லையா, ஆனந்த மா முத்தியுமா, ஆனந்த தாண்டவமும் அஞ்செழுத்துதான், ஆனந்த மா முத்தியும் அஞ்செழுத்துதான் இல்லையா. அதுக்கு மேல சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல இல்லையா. அஞ்செழுத்தே ஆகமம் அஞ்செழுத்தே எல்லாம், புராணம் அஞ்செழுத்தே, இப்படி எல்லாமாக இருப்பது அஞ்செழுத்து. அவன் ஆடும் அம்பலமும் அஞ்செழுத்துதான் இல்லையா. அம்பலமாவது அகில சராச்சரம், அம்பலமாவது ஆதி பிரானடி, அம்பலமாவது அப்புத்தி மண்டலம், அம்பலமாவது அஞ்செழுத்தாம். ஆக எல்லாமாக இருப்பதும் அஞ்செழுத்து. அதனால கடைசியில என்ன பண்ணலாம், ஆனந்த தாண்டவம் மா முத்தியும் என்னதான். அதனால அவன் கொள்கிற அருள் திருமேனியும் அஞ்செழுத்து. ஆக இப்படிப்பட்ட அந்த ஐந்தெழுத்தின் வேதங்களை எல்லாம் இந்த பாடல்ல சொல்றான். உங்களுக்கு நம்ம இங்க வர சிறப்பு கொண்டாச்சு. அஞ்செழுத்தினுடைய ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சாதாரண அந்த 51 அக்ஷரங்கள் உள்ள அடங்கக்கூடிய எழுத்துக்கள் அல்ல இல்லையா. இவையெல்லாம் மனவாசம் கடந்தால் மெய்கண்டா தேவநாயனார்ட்ட கேட்பார் இல்லையா. எல்லா மொழிகளிலும் எழுத்துக்கள் எல்லாம் அழியக்கூடிய தன்மை உடையனவே, அதே மாதிரிதானா இந்த எழுத்துக்களும் என்று கேட்பார். நமக்கு வர சந்தேகங்களை எல்லாம் அவர் கேட்பார் இல்லையா. அது சாதாரண எழுத்துக்கள் அல்ல. இவையெல்லாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பதம் பொருள் கூடையவை இல்லையா. ஒவ்வொரு எழுத்தும் ஒவ்வொரு சொல்லாகும், பொருளுடைய சொல்லாகும். அதுல ஐந்தெழுத்து எதை குறிக்கிறது, சி என்பது சிவத்தையும், வா என்பது அருளையும், அப்புறம் ஏ என்பது ஆன்மாவையும், ந என்பது விரோதான சக்தியையும், ம என்பது மலத்தையும் குறிக்கும். மாயா கர்மம் எல்லாம் எங்க போச்சு, மாயா கர்மங்கள்லாம் எதுல அடங்கும், மாயா மலமும் கர்மம் மலமும் எதுல அடங்கும், மேல அடங்கும், மேல இல்ல மேல. மாயா கர்மங்கள்லாம் எதுல அடங்கிறோம், திரோதானத்துல அடங்கிறோம். சிகாரம் சிவத்தையும், பகாரம் திருவருளையும், யகாரம் ஆன்மாவையும், மகாரம் மல ஆணவ மலத்தையும், மகாரம் ஆணவ மலத்தையும், நகாரம் திரோதான சக்தியையும், மாயை கண்மங்களும் சேர்த்து வேணா பிராக்கெட்ல போட்டுடுங்க. மாயை கண்மங்களும் அந்தியும் நண்பகலும் அஞ்சு பதம் சொல்லு. சிந்தை பராமரியா பெண் திருவார் ஒரு புக் இல்லையா என்று சுந்தரர் பாடுவார் இல்லையா. அதுபடி இவை ஐந்தும் தனித்தனி எழுத்துக்கள் ஆகாது, ஐந்தும் அஞ்சு பதம் என்று சொல்லப்படுகிறது. இதுல அந்தந்த பத்துவ படிமுறையின் படிமுறைக்கு தக்கவாறு அந்த ஆச்சாரியனே அந்த ஆன்மாவுக்கு அந்த மந்திரத்தை உபதேசிப்பார். நான் அந்த மந்திரத்தை உபதேசிக்க போறேன் சொல்ல போறேன் என்றெல்லாம் சொல்ல முடியாது. நம்முடைய பக்குவம் அறிந்து அந்த குருவே அதற்குரிய மந்திரத்தை உபதேசிப்பார். இன்னும் உலக விஷயங்கள்ல ரொம்ப நாட்டம் இருக்கும் பொழுது அவர்களுக்கு வந்து நம்முதலாக உபதேசிப்பர். நம்முதலான நமசிவாய மந்திரம் உபதேசிக்கப்படும். என்ன சமய திசையில உள்ளவங்களுக்கு எல்லாம் பொதுவாக உபதேசிக்கப்படுவது என்னது? நம் முதலாக ஓடுதல். அது என்னது? நமசிவாய மந்திரம். உலக பற்றுக்களில் ஓரளவாவது விடுபட்டவர்கள் தான் சிகார முதலாக உபதேசிக்கலாம். அது அந்த குருவினுடைய அவருடைய இச்சைதான். நம் என்ன நிலையில இருக்கிறோம் என்பதை அவர் அறிந்து அதற்கு தக்கவாறு உபதேசிப்பார். விசேட தீட்சை பெற்றுக் கொண்டவர்கள் நிச்சயமாக உலக பற்றுக்களை கொஞ்சம் துறந்து இருக்க வேண்டும். ஏன்னா அதுல நம எங்க பேரும்னா பின்னாடி பேரும். படிப்படியாக இது எழுத்துக்கள் குறைந்து வருவதனால அதுல அஞ்சு எழுத்து இருக்க, இதுல மூணு எழுத்து இருக்க, இதுல ரெண்டு எழுத்து இருக்க, எல்லாமே என்னதுதான் ஐந்து எழுத்து. எல்லாமே ஐந்து எழுத்து தான். முதல்ல என்ன ஆகுது? உலக பற்றும் இருக்கு. இந்த மாதிரி நம்ம சாஸ்திர வகுப்புகள் எல்லாம் வந்து கேட்டதுனால நமக்கு இறை பற்றும் இருக்கு. எதுக்கு ஆனா முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஆன்மாக்கள்னா நமக்கு முக்கியத்துவம். நம என்பது என்னது? இந்த உலக போகங்களுக்கு, இந்த உலக பதார்த்தங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறவங்க. ஆனா இந்த பக்கம் வந்தாச்சு, இந்த பக்கம் வராதவங்களை பற்றிய பேச்சே இல்ல. அவங்களுக்கும் மந்திரத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. நம்மவர்கள்லயே இல்லையா சைவர் என்று சொல்லக்கூடிய அந்த மதத்தை சார்ந்தவங்களே எப்படி இருக்கிறாங்க? நாமளும் முதல்ல ஒரு காலத்துல அப்படிதான் இருந்தோம். மந்திரம்னா என்னன்னு தெரியாது, தீட்சைனா என்னன்னு தெரியாது. ஐந்து எழுத்து என்றால் எத்தனை நம்ம சைவ பெருமக்களுக்கு தெரியும்? தெரியாது. அவங்களுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லை. அப்ப முதல் மந்திரம் வந்து உலக பதார்த்தங்களிலும் ஈடுபாடு, இறை பற்றும் உண்டு. அந்த மாதிரி நிலைமையில உள்ள அந்த முதலாக அந்த சமய உணர்வுகளுக்கு, சமய எண்ணங்களுக்கு, சமய ஆச்சாரங்களுக்கு புகக்கூடியவங்க சொல்லக்கூடிய மந்திரம். அடுத்தாப்புல உள்ள வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் பக்குவம் அடைஞ்சதுக்கு அப்புறம் எதுக்கு முக்கியத்துவம் வந்துடும்? இந்த அந்த பரன்பால் கொண்ட அன்பு அதிகமாகிவிடும். எது குறைந்து விடும்? உலக பதார்த்தங்களில் உள்ள அந்த நாட்டம் குறைந்துவிடும். அப்பொழுது அவர்கள் எந்த நிலைமைக்கு முன்னேறி விடுகிறார்கள்? எந்த இரண்டாவது சொல்லப்படுகிற அந்த மந்திரத்தை உச்சரிக்கிறார்கள். அதிலும் பக்குவப்பட்ட பின் என்ன நடக்கிறது?
பின்னோக்கி தள்ளப்படுகிறது.
முதல்ல அது முதன்மையாக அந்த ஆன்மாவுக்கு தோன்றுகிறது. இந்த உலக பதார்த்தங்களும் உலக சிந்தனைகளும் முதன்மையாக தோன்றுகிறது. அப்புறம் பக்குவப்பட்ட பின் அந்த சிந்தனைகள் எல்லாம் பின்னோக்கி தள்ளப்படுகிறது. சிவசிந்தனை மட்டும் சிவசிந்தனை முன்னடியாக இருக்கிறது. இன்னும் மேலும் பக்குவப்பட்ட பின் என்ன ஆயிருது? வேண்டவே வேண்டாம், இந்த உலக பதார்த்தங்கள் நாட்டமே வேண்டாம் என்று காண்ட சோதனை அவற்றின் மேல் வெறுப்பு வந்து விடுகிறது. அவற்றை விட்டு நீங்குகிறது. அறிவால் அவற்றை விட்டு நீங்கிறது. ஐவரால் எனக்கு இங்கு ஆவது ஒன்று இல்லை. நமது நாவுக்கரசு பெருமான் சொல்றார் இல்லையா, அதுபடி இந்த கருவி கரணங்களை வைத்து எனக்கு ஆக போவது ஒன்று இல்லை என்று திருவருளாகிய கருவியை உறுதியாக இந்த ஆன்மா பற்றி கொள்கிறது. அந்த நிலைதான் என்னது, அந்த நிலையில் அது உச்சரிப்பது என்னது, மூன்றாவது மந்திரம். அதுல என்ன இல்ல, நாமாக்கள் இல்லை. உலக பதார்த்தங்களுக்கு உலக சிந்தனைகளுக்கு அந்த ஆன்மாவிடம் இடமே இல்லை. இன்னும் மேலும் பக்குவப்படுகிறது. அப்ப என்ன ஆயிருது, எது பெயருது, எதனுள் அடங்கி விடுகிறது, அருளில் அடங்கி விடுகிறது. ஏ என்பது தன்னையும் அருளில் ஒப்படைத்த நிலை. அது அதத்தான் நமது மணிவாசகர் உயிர் உன்னிப்பத்துல சொல்றார். உயிர் உண்ணப்பட்ட நிலை, உயிர் உண்ணப்பட்ட நிலை. திருவருளால் விழுங்கப்பட்ட நிலை. அப்ப அங்க ஏ என்பது இல்லை. அந்த படிமுறைக்கு போயிருக்கணும். நான் என்பது இல்லை, எனது என்பது இல்லை, எல்லாம் இயே என்ற அந்த பக்குவம் வர்றதுதான் எனது. அவங்க ஓதக்கூடிய மந்திரம் தான் அந்த மந்திரம். அதுக்கும் அப்புறம் அந்த என்ன பண்ணுது, அந்த வகாரமாகிய அருள் இந்த யகாரமாகிய ஆன்மாவை சிகாரமாகிய சிவத்தோடு கூட்டுவிக்கிறது. அதுதான் அதுக்கு அடுத்த நிலை. அடுத்த நிலையில் வகாரம் யகாரத்தை சிவத்தோடு கூட்டிவிட்டது. இந்த நிலையில இந்த நிலையை ஆன்மா அடையும் பொழுது அந்த நிலைக்கு பெயர் என்னது, மின்மல சூரியம் அல்லது சுகப்பிரபை. சுகப்பிரபை அப்படியே சுகம் தோன்றுவது போல் இருக்கும், ஆனா உண்மையான சுகங்க இல்ல. சுகப்பிரபை மின்மல சூரியம் சுக பிரபை அல்லது அருள்நிலை, அல்லது அருள்நிலை எனப்படும் அருளோடு ஆன்மா இணைந்த நிலை. அதுக்கு அடுத்த நிலைதான் சுரியாதீதம், மின்மல சுரியாதீதம். அங்க பிரபை கிடையாது, அங்க பரம சுகம். அதுவே என்னது, பரம சுகம். மின்மல துரியாதீதம் பரம சுகம், நித்தை நித்தை நிலை. தாய்மானவர் சுவாமிகிட்ட கேட்பார், ஏப்பா உன் நண்பர்கள்லாம் பரமசுகம் பரமசுகம்னு சொல்லிட்டு அதை அடைஞ்சிட்டேன்னு அந்த பரமசுகத்தோட அந்த சுகத்தை அனுபவிக்கிறாங்களே, அதை நான் பெறுவதற்கு எத்தனை நாள் சொல்லும், கொஞ்சம் சொல்ல அப்படின்னு கேட்பார். அந்த சுகத்தை நான் பெறுவதற்கு எத்தனை நாள் செல்லும், நமக்குலாம் என்ன எத்தனை பிறவிகள் இல்லையா, அந்த பரமசுகத்தை அடைவதற்கு இன்னும் எத்தனை பிறவிகள் ஆகும் தான் நாம அவன்கிட்ட கேட்கணும். சுவாமி தாய்மானவர் இன்னும் எத்தனை நாள் செல்லும், ஒரு சின்ன குழந்தை மாதிரி கேட்கிறார். உன்னுடைய அன்பர்கள் எல்லாம் பரமசுகம் பரமசுகம் என்று சொல்கிறார்களே, அப்ப அந்த பரமசுகம் என்பது என்னது, மின்மல புரியாது, அதனை நான் அடைவதற்கு எத்தனை நாள் செல்லும் சொல்வாய் என்று அந்த பராபரத்திட்ட வேண்டுவார். ஆக அந்த நிலையை அடைவதற்கு அவர்கள் எல்லாம் காத்திருக்கிறார்கள். எப்பொழுது தருவாய், நான் எப்பொழுது அடைவேன் என்று அதே சிந்தனை இல்லையா என்று இருப்பதாக அவர் பாடுவார். ஆக இதுதான் இந்த ஐந்தெழுத்தின் பேதங்கள். இப்ப இந்த மந்திரங்களை பற்றி சொல்லும் பொழுது இத தெரியலையா, முதலில் வந்து சூல பஞ்சாக்கரம், இரண்டாவது சூக்கும பஞ்சாக்கரம், மூன்றாவது அதிசூக்கும பஞ்சாக்கரம், நான்காவது காரண பஞ்சாக்கரம், ஐந்தாவது மகா காரண பஞ்சாக்கரம். அதுலயும் சில பேதங்கள் உண்டு. இந்த மூன்றாவது இதையே காரண பஞ்சாக்கரம் என்று சொல்லுவாங்க, முத்தி பஞ்சாக்கரம். அந்த மூன்றாவது பஞ்சாக்கரத்தையே அதிசூக்கம பஞ்சாக்கரம் முத்தி பஞ்சாக்கரம் என்றெல்லாம் சொல்வார்கள். சில பேர் அதனையே காரண பஞ்சாக்கரம் என்றும் சொல்கிறார்கள். அதை நமக்கு நம்ம ஒரு முறைப்படியே வைத்துக் கொள்ளலாம். மகாதனு மகாதனும் பாங்க மகா வாக்கியம்
இருதலை
மாணிக்கம். ஆமா, உடையாள் உண்டல் நடுவிருக்கும், உடையாள் நடுவுள் அடியேன் உன் அடியார் நடுவுள். அதுக்கப்புறம் இவ்வளவும் என்ன சொல்லி முடிக்கிறார், அடியே நடுவுள் இருவரும் இருப்பதானால் போதுமே, அதன முற்றிய நிலை. அதுக்கப்புறம் என்ன கேட்கிறார், அடியார் நடுவுள் இருக்கும் அருளை புரியார். அடியே நடுவுள் இருவீரும் இருப்பீர்கள் போதுமே, அடியார் நடுவுள் இருக்கலைனா அந்த அதை விட்டு வெளியே வர்றதுக்கு வாய்ப்பு வரும். இந்த தேகத்தோட இருக்கும் பொழுதே அவ்வளவு பெரிய நிலைமையை அடைந்தாலும், சீவன்முத்தி நிலையை அடைஞ்சாலும் அதை விட்டு நழுவுவதற்கு வாய்ப்பு வரும். அதனாலதான் அடியார் நடுவுள் அதை தக்க வைத்துக் கொள்வதற்காக தான் என்ன சொல்றார், அடியார் நடுவுள் இருக்கும் அருளை புரியாய். எழுபிறக்கும் எழுபிறப்பும் உன் அடியேன், உன் அடியாருக்கு அடியேன் ஆவேனும் சுந்தரபெருமா. எழுபிறப்பும் உன் அடியாருக்கு அடியேன் ஆவான், அவர்களுடைய அடிப்பொடியை என் திரு என்னுடைய முடியில் சூட்டிக் கொள்வேன் என்றெல்லாம் சொல்வார்கள். அதுக்கு காரணம் அதை தக்க வைத்துக் கொள்வதற்காகத்தான். ஆக இப்படியாக பல பேதங்கள் பேசப்படுகிறது. நமது சுவாமி உமாபதி சிவம் இதுல குறிப்பாக சொல்கிறார், எட்டெழுத்து மந்திரம் என்பார், ஐந்தெழுத்து மந்திரம் என்பார், நாலெழுத்து என்பார், ஆறெழுத்து என்பார், அதெல்லாம் என்ன ஏதுங்கிறத, பிஞ்செழுத்து என்பார், பெரு எழுத்து என்பார் இல்லையா, பேசும் எழுத்து, பேசா எழுத்து என்றெல்லாம் சொல்வார் இல்லையா. இதுல வந்து இந்த பஞ்சாக்கரங்களை பத்தி பேசும் பொழுது அந்த மந்திரத்தின் உறுப்புகள் சீசங்கள் பேசப்படுகின்றன. இப்ப எட்டெழுத்து மந்திரம் என்று சொல்லப்படுவது ஒற்று நீக்கி பார்க்க வேண்டும். அதுல எத்தனை எழுத்து இருக்கு, ஒற்றுக்களை கணக்குல எடுக்க கூடாது, புள்ளியச்ச எழுத்த கணக்குல எடுக்க கூடாது. அப்ப எவ்வளவு என்ன வருது, எட்டு வருதா, சிவாய என்பதுல சிவாயணம் என்பதுல ஐந்து எழுத்து, அப்புறம் ஓம் ஆறு, இதுவே எட்டெழுத்து மந்திரம். இதுல ஓம் என்பது மூல திசாக்கரம் அல்லது பிரணவம், ஓம் என்ற பிரணவம். எட்டெழுத்து பேதம், எட்டெழுத்து பேதம், பேதங்கள் அதனுடைய வித்தியாசங்கள்ல இந்த மந்திரங்களை எப்படி விதவிதமா சொல்றோம் அப்படிங்கறதுல ஒரு வகை. இதுல வந்து ஓம் என்பது பிரணவம், ஓம் என்பது பிரணவம், அது மூல தீசாக்கரம் என்று சொல்லப்படும். அது மூல தீசாக்கரம் என்று சொல்லப்படும். மத்த இந்த இருக்கியா, இதுதான் சீசங்கள், இதுதான் அதனுடைய சீச எழுத்துக்கள், வித்து எழுத்துக்கள். சீச எழுத்துக்கள்னா வித்து எழுத்துக்கள். ஆறு எழுத்து, இது வந்து இந்த முறைப்படி சொல்லும் பொழுது அது என்ன ஆயிரும், ஆறெழுத்து மந்திரம். ஆறெழுத்து மந்திரம் பார்த்தோம் என்ன, தூல பஞ்சாக்கரம், அப்புறம் ஓம் சிவாய அது நாலெழுத்து, ஆறெழுத்து மந்திரம். அதுல மட்டும் என்னது, தூல பஞ்சாக்கரம், எப்படி போட்டாலும் ஆறெழுத்து தான் வரும், ஆனா அதுல தூல பஞ்சாக்கரம். அப்புறம் நாலெழுத்து என்பது ஓம் சிவாய, என்பதை பேசும் எழுத்து என்று சொல்வார்கள். இணைந்து சொல்லும் பொழுதும் அதற்கு என்ன சொல்லுவோம், பேசும் எழுத்துன்னு சொல்லுவாங்க. பேசும் எழுத்துங்கிறத சில பேர் என்ன மட்டும் சொல்றாங்க, திருவருளை மட்டும், ஆனா அதை மந்திரமாக சொல்லும் பொழுது இப்படிதான் சொல்லணும். இது சொன்னாலும் சரி அது சொன்னாலும் சரி அது என்ன ஆயிரும், பேசும் எழுத்தாகிவிடும். மந்திரம்னு சொல்லும் பொழுது சேர்ந்துதான் சொல்லணும, எழுத்துன்னு தனியா சொல்லதா இருந்தா வேணா எதை சொல்லலாம், வ மட்டும் சொல்லலாம். அப்புறம் பேசா எழுத்து, அந்த பெரு எழுத்து, பேசா எழுத்து அல்லது பெரு எழுத்து, ஐந்தெழுத்து, எட்டெழுத்து, ஆறெழுத்து, நாலெழுத்து, பேசும் எழுத்து, பேசா எழுத்து அல்லது பிஞ்செழுத்து, பெரு எழுத்து, பெரு எழுத்து இருக்கு. அப்புறம் நமது சித்தியார்ல இன்னும் விரிவாக சொல்லப்படுகிறது, யார் பீசங்களோடு இணைத்து மந்திரங்களை உச்சரிக்க வேண்டும், மந்திரங்களை உச்சரிக்கக்கூடிய முறைகள் என்ன என்பதெல்லாம் பேசப்படுகிறது. இப்போ சின்ன குழந்தை இருக்கு, அது படிச்சுன்னா என்ன பண்ணும், அதுக்கு மனசுல பதியணும்னா என்ன பண்ணும், அது படிச்சுன்னா வீட்டுல எந்த அறையில இருந்தாலும் நமக்கு காதல விழும், அப்படிதானே? குழந்தை அந்த பாடத்தை படிச்சுட்டு இருக்காங்கிறது நமக்கு நல்ல தெரியும், அவ்வளவு கத்தி படிச்சாதான் அதுக்கு மனசுல ஆகும். அதை விட கொஞ்சம் உயர்ந்த நிலைக்கு போயிருது, ஒரு 10ஆம் வகுப்பு படிக்கும், அப்ப என்ன பண்ணும், அப்ப கொஞ்சம் சத்தம் இருக்கும், அதுக்கும் அதுக்கு மட்டும் கேட்கும், முதல்ல உள்ளது நமக்கும் கேட்கும் அதுக்கும் கேட்கும், அவ்வளவு கத்தி படிக்கணும், வீட்டே தூக்கிடும் இல்லையா. அதுக்கப்புறம் கொஞ்சம் பக்குவப்பட்டவின் என்ன ஆகும், அதுக்கு மட்டும் கேட்கும், அதே முணுமுணு எட்டி பார்த்தா சத்தம், அந்த அறையில அரை பக்கம் போனா சத்தம் கேட்கும், முணுமுணுன்னு படிச்சுட்டு இருக்கும். அதை விட கொஞ்சம் உயர்ந்த நிலைக்கு போனா ஒண்ணு மனசால அப்படியே சொல்லி பார்த்துட்டு உட்கார்ந்துருக்கும். இன்னும் அதை விட இன்னும் மேலான நிலைக்கு ஆராய்ச்சி எல்லாம் பண்ணக்கூடிய அந்த முனைவர் பட்டத்துக்கு அதுக்கு தயார் பண்றவங்க அந்த மனசாலையும் அவங்க அறிவாலேயே தூங்கும் போதும் அந்த வேலை நடந்துட்டு இருக்கும். இதே மாதிரிதான் இந்த பக்குவம் குறைஞ்ச நிலையில நம் செவிக்கும் பிறர் செவிக்கும் கேட்கக்கூடிய நிலையில் மந்திரங்களை உச்சரிப்பார்கள். அது உரை, அது என்ன சொல்லப்படும், உரை என்று சொல்லப்படும். அதுக்கடுத்த நிலையில தன் செவிக்கு மட்டும் இருங்க, நீங்க அந்த இது எடுத்திருக்கீங்களா, அதுல அவ்வளவு இருக்கு. இப்ப ரெண்டு பேருக்கும் கேட்கும்படி சொல்லும் போது எதெல்லாம் என்ன நடக்கும், அங்க நம் உறுப்புகள் எதெல்லாம் செய்யும், நான் பேசுறது இப்ப எனக்கும் கேட்கணும் உங்களுக்கும் கேட்கணும், அப்படின்னா எதெல்லாம் செயல்படுது, பல்லு, நாக்கு, உதடு, அன்னம், இதெல்லாம் சேருது. அப்போ அந்த வார்த்தை எப்படி வருதுன்னா பிராணவாயுவோடு சேர்ந்து வருது. அது என்னது, என்ன வைகரி வாக்காக, ஸ்தூல வைகரி வாக்காக வெளியில வருகிறது. அதுபடி அதை விட குறைய குறைய அந்த சின்ன குழந்தைக்கும் அந்த அந்த அபி வரிசையா குறைஞ்சிட்டே வர மாதிரி என்ன ஆயிரும், பக்குவப்பட பக்குவப்பட பக்குவப்பட, அது சின்ன குழந்தை. அதுக்கப்புறம் பெருசது அதை விட கொஞ்சம் வயசுல பக்குவப்பட்டது. அதுபடி நாம் பக்குவப்படப்படப்பட கடைசியில எதால் கணிக்கிறது, கருவிகளே இல்லாம அறிவால் கணிக்கக்கூடிய ஒரு நிலைக்கு வந்து விடுவோம். முதல்ல இந்த இதெல்லாம் வேலை செய்யும், அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு மனசால மட்டும் வேலை செய்யறது, மனசால மட்டும் கணிக்கிறது மந்திரத்தை, அது மானதம் என்று சொல்லப்படும். அதையும் தாண்டிய நிலையே மனது என்ற கருவியும் அங்க தேவையில்லை, மனது என்ற கருவியும் தேவையில்லை, அறிவால் கணித்தல் அதுதான் என்னது, சுத்த மானதம் என்று சொல்லப்படும். அது சுத்த மானதம். அப்ப அப்படியே நிலைமை ஓங்கி ஓங்கி போக போக கருவிகள் எல்லாம் குறைந்து கொண்டே வரும்.